ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சைவ சித்தாந்தம் ஓர் அறிமுகம். தொடர்ச்சி. வழங்குபவர் குளித்தலை மாணிக்க வாசகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
இந்த சிவபுராணத்தை படித்தால் என்ன கிடைக்கும்? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்றான். இந்த சிவபுராணத்தை சிவநூல்களை பதிநூல்களை கற்றால் முற்பிறவில செய்த வினைகள் அத்தனையும் இல்லாமல் போகும், சஞ்சித கர்மா இல்லாமல் போகும். அப்படிய வினை நீங்கிவிட்டால் ஆன்மா சிவபா. அப்புறம் கடைசியில் என்ன ஆவாங்க? சிவனடியிலே போய் சேர்ந்திருப்பார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்றப்படுகிறது. எல்லாரும் வணங்கும்படியாக சிவபெருமானுடைய திருவடியிலே நிழலிலே பேரின்பத்தை பெற்று இருமாந்து இருப்பன்பரோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு பெருமான் ஏந்திதன் சேவடிக்கு சென்றங்கு இருமாந்து இருப்பன்பரோ என்ற பேரின்ப நிலையை அடைந்து இருப்பார்கள் இந்த பதினூல்களை சற்றவர்கள். அதனாலே படிக்குமுன் சிவாகமங்கள் என்று ஒரு பாடலும் உண்டு. அது நம்முடைய சிவஞான சித்தியார்ல வரபக்கத்துல. சிவஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்றால், படிக்கும் நூல்கள் சிவாகமம். படிக்க வேண்டிய நூல் எது என்றால் சிவாகமம். உலகியல்ல நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. காலேஜில பட்ட படிப்பு இருக்கு, பிஏ எம்ஏ எம்எஸ்சி நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. ஏராளமான கல்வி என்னும் பல்கடல் பிழைத்துனர். இந்த குறிப்புல தான் அதை சொல்லியிருக்காரு. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் படிக்க 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 போய்கொண்டே இருக்கிறது, அவனுடைய முடிவு இல்லை. எங்கே முடிவு இருக்கிறது என்றால், சித்தாந்த நூல்களை கற்றால்தான் கல்வி ஒரு பூர்த்தி அடையும். எத்தனை நூல் படித்தாலும் சைவ சித்தாந்த நூல்களை கற்கவில்லையானால் அவனுடைய கல்வி பூர்த்தியாகாது, கல்வி நிறைவடையாது. ஆகையினால பதிநூல்களாயிருக்கிற சைவ சித்தாந்த நூல்களை முறையாக கற்றுக்கொள்ளது. கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக என்று சொன்னார். கசடு அற, கசடு அற என்றால் ஆன்மாவில் இருக்கிற கசடு. ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மூன்று மலம் அந்த கசடு நீங்கும்படியாக கற்க வேண்டும் அப்படின்னா. அப்புறம் கற்றதனாலாய பயன் என்ன என்று சொல்கிற போது கடவுளை வணங்குதல் என்று பொதுவாக சொன்னார். அந்த கடவுள் யார், அந்த கடவுளை எப்படி கற்க வேணும் என்பது சித்தாந்த நூல்களிலே சொல்லப்படுகிறது. ஆகினா விவேகானந்தர் அமெரிக்கா போயிட்டு வந்த உடனே சொன்னாரு, இந்த நூல்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி சித்தாந்த நூல்கள் எனக்கு முன்னமே கிடைச்சிருந்தா இன்னும் நன்றாக பேசியிருப்பேன் என்று விவேகானந்தர் சொன்னார். கல்வி எங்கே பூர்த்தி அடைகிறது என்றால், இந்த பதிவசு வாச உண்மைகளை கற்றால்தான் ஒருவருடைய கல்வி பூர்த்தி அடைகிறது. சைவ சித்தாந்த நூல்களை படித்து விட்டால் அவன் எல்லாம் படிச்சதுக்கு சொல்லும். சைவ சித்தாந்தம் படிக்கவில்லையானால் உலகத்திலே எத்தனை நூல் படித்தாலும் அது பூர்த்தி ஆகாது. ஏனென்றால் இதுலதான் உயிர் எத்தகையது, பாசம் எத்தகையது, கடவுள் எப்படிப்பட்டவர் என்கின்ற விளக்கம் எல்லாம் இந்த சித்தாந்த நூல்களிலே வருகிறது. தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சித்தாந்தம் படி, பாசத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சித்தாந்தம் படி, பதியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சித்தாந்தம் படி, பதியை அடைய வேண்டும் என்றால் அந்த சித்தாந்தம் படிக்கிறது. அதனால அந்த சித்தாந்தம் படித்தால்தான் கல்வியானது ஒருவருக்கு பூர்த்தியாகும் என்பது இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அத சிவஞான சக்தியால பரபக்கத்துல சொல்றார். பரபக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி, யாரும் செய்யாத ஒரு சாதனை. சைவ சித்தாந்தத்துக்கு என்ன ஒரு பெருமை என்றால், எந்த ஒரு கடவுளரையும் இழிவுபடுத்துவதில்லை. எல்லாவற்றையும் பெருமை கொடுத்து அந்தந்த இடத்தம் கொடுத்து இந்தந்த கருத்துக்கள் மூலமாக அந்த கருத்துக்களை வாதமிட்டு இதன் மூலமாக இந்தந்த காரணங்களாலே சைவ சமயம் உயர்ந்தது என்று நிலைநாட்டுகிறது அந்த பரபக்கம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனை அது. படிக்கும் நூல் சிவாகமம். பசு பாசமோடு பதித்திரம் எடுத்து எம்புவது, ஈசன் பார்கடல் ஏற்றிடும் தொழில். படிக்க வேண்டிய நூல் பதி பசு பாச உண்மைகளை சொல்லுகின்ற சிவாகமங்கள். சிவாகமங்கள் சித்தாகம். எங்களுக்கு தொழில் என்ன அப்படின்னா சிவபெருமானை வணங்குவது. இத சில பேர் படிச்சுட்டு வணங்காம இருப்பாங்க. ஆகையினால அடுத்தவர் சொல்றாரு, சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாற்றை சொல்லுகிற போது, சிறுத்தொண்ட நாயனார் எல்லா விதமான நூல்களையும் கற்றாராம். அவருக்கு கலைகள் எல்லாம் தெரியும், எல்லா விதமான கலைகளும் தெரியும். உள்ளநிறை கலைத்துறைகள் ஒளியுந்தி பயிர்ந்து அவற்றில் எள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலில் செறிவென்று கொள்ளு உணர்வின் முன்னே கூட்டுடைத்த கடற்கு அன்பு பள்ளமடையா என்றும் பயிர்ந்து வரும் பண்பினார். உள்ள நிறை கலைத்துறைகள் உலகத்தில் இருக்கிற எல்லா கலைகளையும் கற்றாராம் சிறு தொண்டனார். ஒளிவிந்தி பயின்றவற்றில், ஒளிவிந்தி என்றால் எல்லாம் படிச்சுட்டார், ஒளிவிந்தி பயின்றவற்றில் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் அந்த நூல்களிலே சொல்லப்பட்ட சாரம் என்ன, எல்லாம் கடைசியில முடிந்த முடிவாக சொல்லப்பட்ட இந்த சாரம் என்ன என்றால், யார் கூற்றை உதைத்தானோ அந்த கடவுளை வணங்குவதுதான் அந்த கல்வியுடைய பயன் என்று தெரிந்து கொண்டாராம். எள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன்களுக்கு செறிவென்று கொண்டு உணர்வின் முன்னே கூற்று உதைத்த கடற்கு அன்பு பள்ளமடையா என்றும் பயிர்ந்து வரும் பண்பினார் என்று அந்த பெரிய புராணத்தில் சேக்கடார் சுவாமிகள் எடுத்து எம்புகிறார். ஆகையினாலே இந்த நூல்களை கற்பதனாலே அடுத்து என்ன வேலை என்றால் கடவுளை வணங்குதல், எந்த முறைப்படி வணங்குதல், சிவாகம முறைப்படி தீட்சை பெற்றுக் கொண்டு சமயம் விசேடம் நிர்வாண தீட்சை என்கின்ற படிநிலையிலே தீட்சைகளை பெற்றுக்கொண்டு குருநாதருடைய அனுகிரகத்தோடு அவர் காட்டிய நெறியிலே நின்று வழிபாடு செய்தது, அதுதான் துளி எடுத்து இயம்புவது. ஈசன் வார்கடல் ஏத்திடும் துளி என்றுமே விடுத்திடும் பொருள் காமமாதிகள். விட வேண்டிய பொருள் என்ன என்றால் காம குரோத லோக மோக மதம் ஆச்சரியங்களாகிய குற்றங்கள், இந்த குற்றங்களை விட்டுவிடும். விடுத்திடும் பொருள் காமம் மாதிகள், வேண்டிடும் பொருள் ஈண்டு அருள். இனி தேவையான பொருள் என்ன என்றால் சிவபெருமானுடைய அருளை பெறும். அற்புதமான படிக்கிறது சிவாகமம், தொழில் என்ன என்றால் சிவபெருமானை வணங்குதல், விட வேண்டிய பொருள் என்ன என்றால் காமக்ரோத லோகமோக மதம் ஆச்சரியங்கள் ஆகிய குற்றங்கள். இனி பெற வேண்டியது என்ன என்றால் சிவபெருமானுடைய திருவுருளை பெற வேண்டும். அற்புதமான கவி. பெற வேண்டியது சிவனுடைய அருள், மாணிக்க வாசகர் சொன்னார், தேடும் பொருளும் சிவன் கடலே என தெரிந்து என்பது புலாப். அப்படி அவனுடைய அருளை பெற வேண்டியது முக்கியமானது, பெற வேண்டியது வேண்டிடும் பொருள் ஈண்டு அருள். முடித்து மும்மலம் விட்டு, மும்மலம் விட்டு ஈசனோடு நின்றுடல் முத்தியே, முடித்து மும்மலம் விட்டு நின்மலனோடு நின்றுடல் முத்தியே. இனி அடைய வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, அது வந்து சிவபெருமானுடைய திருவடி நிழல், அதுக்குதான் முத்தி என்று. அப்ப மும்மலத்தை விட்டு, மும்மலத்தை முடித்து விட்டு அவனுடைய திருவடி நிழலிலே சென்று தங்குவது, இதுதான் எம்முடைய சைவ சமயத்தினுடைய சாரம், எங்களுடைய சைவ சமய நெறி இதுதான் என்று அந்த வரபக்கத்திலே எடுத்துரைக்கிறார். இந்த பாடல் எல்லாரும் நம்முடைய சைவ சமயங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான பாடல், நல்ல முடிந்த முடிவாக சொல்றார். படிக்கும் நூல்கள் சிவாகம், பசு பாசமோடு படித்திறம் எடுத்து எம்போது ஈசன் வார்கடல், ஏத்திடும் தொழில் என்றுமே விடுத்திடும் பொருள் காமமாதிகள், வேண்டிடும் பொருள் ஈண்டு அருள், முடித்து மும்மலம் விட்டு நின்மலனோடு நின்றிடல் முத்தியே என்பது இந்த பாடல். அதன் பிறகு யாருக்கு நூல் வேண்டும், எல்லாம் படிக்கலாமா சித்தாந்தம், யாருக்கு இந்த சித்தாந்த நூல் விட நீங்க சொல்றீங்க அப்படின்னு அருணந்தி சிவாச்சாரியார்கிட்ட ஒருத்தர் கேட்டான். நிறைய சொல்றீங்க சாமி, நல்ல அற்புதமா விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க, இந்த நூல் எல்லாத்துக்கும் பொருந்துமா, யார் இந்த நூலை படிப்பது அப்படின்னு கேட்டான். யார் படிப்பது என்றால், பண்டைநல் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியின் தொகுப்பன், மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்களுக்கு ஈசன் ஒண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழ்வான். அதை எங்க அப்பா சொல்லுவாரு, நன்றாக கண் தெரிந்தவனுக்கு கண்ணாடி தேவையில்லை, சுத்தமா கண்ணு தெரியாதவனுக்கும் கண்ணாடி தேவையில்லை, கண்ணாடி போட்டா பிரயோஜனம் இல்லை. அப்ப நன்றாக தெரிந்தவனுக்கும் நூல் வேண்டியதில்லை, ஒண்ணுமே இதுல திருவருளிலே சற்றும் நாட்டம் இல்லாத அப்பாவிகளுக்கும் நூல் தேவையில்லை, திருவருளை அடைய வேண்டும் என்கின்ற ஆர்வம் உண்டாகி பக்தி நெறியில நிற்கின்ற கடவுள் அருளை பெற வேண்டும் என்கின்ற அந்த பக்குவ நிலை வந்தவர்களுக்கு, நடுத்தரம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நூல் தேவை. கண் பார்வை ஓரளவு இருக்கு, கண்ணாடி போட்டா நல்லா தெரியும், அப்படிங்கிறவங்களுக்கு கண்ணாடி போடலாம். இப்ப முழுமையான ஞானம் பெற்றவர்களுக்கு நூல் தேவையில்லை. ஒண்ணுமே தெரியாத அஞ்ஞானிகளுக்கும் நூல் தேவையில்லை. இதுல நாட்டம் இல்லாதவனுக்கு இந்த நூல் தேவையில்லை. இப்ப கண்ணப்ப நாயனாருக்கு நூல் தேவையா? தேவையில்லை. கண்ணப்ப நாயனார் உட்பிறவிலே நன்றாக கற்று கேட்டு தெளிந்து சிவஞானத்தை நிரம்ப பெற்று அன்பிலே பிறந்தவர், அன்பு வடிவமாக திகழ்ந்தவர், அவருக்கு நூல் தேவையில்லை. முன்பு திரு காலத்தின் முதல்வனார் அருள் நோக்கால் இன்புறு வேதகத்தின் இரும்பு பொன்னானார் போல தன்பரிசும் வினை இரண்டும் சாரும் மலம் மூன்றும் வர அன்பு பிளம்பாய் திரிவார் அவர் கருத்தில் அழகிறோ. கண்ணப்பன் முப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னொப்பில் என்னை ஆட்கொண்டருளி வண்ண பணித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ண பொன்னிட்டே செல்வதாய். அன்பு வடிவமாக திகழ்கின்ற, ஞானமே வடிவமாக திகழ்கின்ற கண்ணப்ப நாயனாருக்கு படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இனி இல்லை. அதான் மாணிக்க வாசகரே சொல்லியிருக்காரு, உத்தாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். படித்ததெல்லாம் போதும்னார் மாணிக்க வாசகர். நான் படிச்சதெல்லாம் இனி உன்னுடைய திருவடியில அன்பு பெருகி உள்ள உருகி கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டும் என்று வேண்டுகிறார். கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. படிச்சதெல்லாம் போதும்னு சொன்ன புலவர் மாணிக்க வாசகர் மட்டும்தான். ஏனென்றால் பூரண ஞானம் வந்து விட்டபடியினாலே இந்த கல்வி, உலகியல் கல்வி, மற்ற நூல்கள் தேவையில்லை. அந்த பயமாக ஆகினவர்களுக்கு முழு பக்குவம். உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், தேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், உற்றாரத்து அமர்ந்து உரையும் கூத்தாவும் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே என்று பாடுகிறார். அப்படி அந்த நிலை வந்த ஆன்மாக்களுக்கு நூல் தேவையில்லை. அவர்களுக்கு தானே சிவபெருமான் உள்ளிருந்து எல்லாம் உணர்த்துவார், முக்தியை கொடுத்துருவார். அவங்க இங்க வரணுங்கிற அவசியம் இல்லை. சுத்த வித்யா போனத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சுத்த வித்யா போனத்துல இருக்கக்கூடிய சுத்த தத்துவத்துல அவங்க வசிப்பாங்க. அவங்களுக்கு ஆணவ மல வாசனை மட்டும்தான் இருக்கும். ஒரு மனமுடைய ஆன்மாக்கள் விஞ்ஞான வலதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த நூல்களை எல்லாம் படிக்க வேண்டியது சிவத்தை உள்ளே உணர்ந்து சரி. அடுத்து இப்ப ஒண்ணுமே தெரியாத நாட்டம் இல்லாத திருவருள் நாட்டம் இல்லாத வெறும் உணவும் உடையும் இந்த உலகியல் போக போக்கியங்களுமே பெரிது என்று அதிலே உழல்கின்ற ஆன்மாக்களுக்கு இந்த நூலை சொன்ன சார் போதும் சார், போர் அடிக்குது அப்படின்மா. அவங்களுக்கு ஆர்வம் இல்லாதவர்களுக்கு சொன்ன அது என்ன ஆகும்? பிரயோஜனப்படாது. அதனால இந்த நெறியை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நெறியை கற்றுக்கொண்டு எது உண்மையான கடவுள் என்று தெரிந்து கொண்டு அவரிடத்துல பக்தி பண்ண வேணும். இந்த பிறவி நோய் நீங்க வேணும். தொடர்ந்து புல்லாகி கூடாய் குழுவாய் மரமாகி எத்தனையோ தாய் வயிற்றுல பிறந்து வாடி இருக்கின்றேன், அதனாலே இனி பிறவாத நெறி பெற வேணும் என்று எண்ணுகின்ற அந்த ஆன்மாக்களுக்கு இந்த நூல் பயன்படும். அவங்களுக்கு சொன்னா புடிச்சு கடல் நிலத்துல ஒண்ணும் விளையாது. கொஞ்சம் பக்குவமான நிலத்துல சரி பண்ணி தண்ணீரை பாய்ச்சினா பயிர் விளையுது. அப்படிப்பட்ட பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு, நடுநிலையில இருக்கிற ஆன்மாக்களுக்கு இந்த நூல் உதவும் என்று சொல்றாரு. ஆகையினால இப்ப சைவ சமய அன்பர்கள், சிவனிடத்துல பக்தி பண்ணுகின்றவர்கள் இந்த சித்தாந்த நூல்களை கற்றுவிட்டால் அடுத்தது முத்தியை பெற்று விடுவார்கள். பண்டை நல் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியின் தொகுப்பன் மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்களுக்கு, வீடு காதலிப்பவர் என்றால் வீட்டை பெற வேணும் என்கின்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு, வீடு காதலிப்பவர்களுக்கு ஈசன் குண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழலுற்றான் என்று இந்த ஆரம்பத்திலே சொல்றார் சிவஞான சித்தியார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பகுதி தான் நம்முடைய சைவ சித்தாந்த நூல். இது ஞான நூல், ஞான நூல் என்று இதுக்கு பேர். கருணகிரிநாதர் ஒரு பாட்டுல சொன்னாரு, நூலனந்த கோடி தேடி மான் மிகுந்து பாருடோரை நூறு செங்க கூறி மாறி விளை தீமை நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்து லாபு ஞான நூலடங்க போத வாழ்வு தருவாயே. நல்ல ஞான நூல்களை கற்று நீ கலந்திருக்கின்ற இந்த ஞான நூல்களிலே யார் கலந்திருக்கிறார் என்றால் சிவமே கலந்திருக்கின்றார். சிவபெருமானே இந்த நூல்களாக இருக்கின்றார். அதான் பராசக்தி தான் இந்த ஞான நூல் வடிவமாக இருக்கின்றாள் என்று ஒரு கருத்து உண்டு. அதனால இந்த நூலை வந்து அர்த்தம் புரியுதோ புரியலையோ படிச்சோம்னா அது ஞானம் உண்டு. அதனாலதான் ஞான சம்பந்த பெருமான் சொல்றார், இசை இல்லைனாலும் பரவாயில்ல, கோளை மிடராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தேவாரத்துல பக்தியோடு பாடினால் போதும் எம்பெருமானுடைய அருளை பெறலாம் என்று சொல்றார். ஆதரித்து இசை கற்று வல்லா சொல கேட்டு வந்தவர்கம்மை வாதியா இதை மறுமைக்கு இம்மைக்கு மறுத்தவன் கிடையாது என்று இன்னொரு பாட்டிலையும் சொல்றார். ஆதரித்து, ஆதரித்து என்றால் வழிபாடு செய்து, இசை கற்று வல்லார் சொல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியா விலை. இந்த நூல்களை படிக்கிறதுனால என்ன பயன், வினை வந்து தொடராது. வாதியா வினை, வினை வரும் வந்து துன்புறுத்தது. மறுமைக்கு இம்மைக்கு மறுத்தவன் கிடையாது, மறுஜென்மத்திலேயே இந்த ஜென்மத்திலேயே மறுமைக்கு இம்மைக்கு மறுத்தவன் கிடையாது. இந்த ஜென்மத்திலேயே இந்த ஞான நூல்கள் நம்முடைய வருத்தத்தை மாற்றும் என்று திருஞான சம்பந்த பெருமான் சொல்றார். ஆகையினாலே இது என்ன செய்யும் என்றால் நம்முடைய மனத்தை தூய்மைப்படுத்தும். படிக்க 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 மனம் தூய்மையாகும். வீட்டை கூட்ட 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 சுத்தமாவது போல இந்த நூல் படிக்க படிக்க, ஏனென்றால் இவைகளெல்லாம் ஞானிகளுடைய வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் உள்ளே செல்ல 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 மனம் தூய்மையாகும், ஆன்மா தூய்மையாகும். அதன் பிறகு சிவஞானம் கிடைச்சது. வாதியாவினை மறுமைக்கு இன்மைக்கும் வருத்தம் கிடையாது. இந்த நூல்களிலே சிவம் கலந்திருக்கிறார். சிவம் கலந்திருக்கிற ஞான நூல்களை படித்து வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குது, அது உயர்ந்த வாழ்க்கை. அந்த உயர்ந்த வாழ்க்கையை தர வேண்டும் என்று அருணகிரிநாதர் கேட்கிறார். நூலனந்த கோடி தேடி எத்தனையோ நூலை படிச்சு 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 என்ன பிரயோஜனம், ஆன்மாவுக்கு உறுதி தரார். ஆகையினாலே நூலனந்த கோடி தேடி மான் மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சுள் கூறி மாறி விடை தீமை நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துளாகும் ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே என்று கேட்கிறார். அப்படி ஞான நூல், எங்க ஊர் புளித்தலையில கடம்பர் கோயில்ல அப்பர் பெருமான் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கார். என்ன பாடல் என்றால், நூலால் நன்றா நினை மின்கள் நோய்கட, நூலால் நன்றா நினை மின்கள் நோய்கட, பாலானைந்துடன் ஆடும் பரமனார் காலால் ஊன்று வந்தான் கடம்பந்துரை மேலாம் செய்த வல்வினை வீடுமே. அப்பர் பெருமான் சொல்கிற நூல் சாதாரண நூலையா சொல்லுவாரு, ஞான நூல். இந்த ஞான நூல்களை படித்து அவனை நன்றாக நினையுங்கள், நன்றாக படியுங்கள், நன்றாக நினையுங்கள். நூலால் நன்றா நினை நீங்கள் நோய்கட, அப்படி படிச்சா என்ன பயன், நோய்கட மூல நோய் என்கின்ற ஆணவர் மதம், அந்த நோய் பிறவியாகிய நோய் நீங்கும். பிறவி நோய் சித்தாந்த நூல்களை படித்தால் பிறவி நோய் நீங்கும். நூலால் நன்றா நினை நீங்கள் நோய்கட, பாலான ஐந்துடன் ஆடும் பரமனார் காலால் ஊன்று வந்தான் கடம்பன் துறை மேலாம் நாம் செய்த வல்வினை வீடுமே. அப்படி முற்பிறவில செய்த வல்வினைகள் எல்லாம் இல்லாமல் போகும் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்படி நல்ல நூல்களை கற்று அதன் மூலமாக ஞானத்தை இந்த பிறவியிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சித்தாந்த நூல்களை ஓதுகின்ற நோக்கம். இந்த நூல்களை படிப்பதனாலே வினை நீங்கும், ஆன்மா தூய்மையடையும், சிவபெருமானுடைய திருவருளை பெறலாம். பல நூல்களை கற்று பல பிறவிகளிலே உடல்கின்ற அந்த வேதனை நீங்கும் என்பது இன்றைக்கு சொல்லப்பட்ட முக்கியமான கருத்து. அதற்கு மேலே இந்த நூலிலே சொல்லப்பட்ட பகி பசு பாச உண்மைகளை பற்றி நான் தெரிந்து கொள்வேன். சைவ சித்தாந்த நூல்களிலே சொல்லப்படுகின்ற பதி பசுபாச உண்மைகளை சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். பதி என்றால் சிவம் என்று வேதம் நேற்று சொன்ன மாதிரி வேதம் அது என்று சொல்கிறது, ஆகமம் சிவம் என்று சொல்றது. அந்த சிவத்தை பற்றி ஏன் கடவுள் என்று அவரை வணங்குகிறோம், என்ன காரணம்? தோத்திரங்கள் பொதுவாக சிவனை வணங்குகிறது, சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்லி புகழ்கிறது. சித்தாந்தம் அதற்கான காரணம் என்ன, ஏன் அவரை பெரியவர்னு சொல்லணும், என்ன காரணம் என்று சித்தாந்த நூல்கள் முடிவுகிறது. அதிலே நம்முடைய சமயத்தில் சிவபெருமான் பிறப்பு இறப்பற்றவர், பதி இலக்கணம் சொல்கிற போது கடவுள் பிறப்பு இறப்பற்றவர், முக்கியமான இலக்கணம். ஒரு தாய் வயிற்றுல பிறக்குது இறக்குதுன்னு சொன்னா அது கடவுள் அல்ல, கடவுள் வேறு, உயிர்கள் வேறு. அடிப்படையில் கடவுள் என்பது ஞான சுரூபமாக பிறப்பு இறப்பற்ற பொருளாக ஒரே கடவுளாக இருப்பவர். சில பேர் கேட்கிறாங்க, உங்க சமயத்துல இத்தனை சாமி எதுக்கு, கோயில் முழுக்க சாமியா வச்சிருந்தா எந்த சாமியும் உங்களுக்கு அருள் பண்ணும் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம சமயத்துலதான் கடவுள் ஒன்று என்று முதலிலே திட்டவட்டமாக சொல்லப்பட்டது. திருமூல திருமந்திரத்திலே ஒன்றே கடவுள் என்று சொல்லியிருக்கிறார், ஒன்றே கடவுள், ஒருவரே தேவனும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏகம் ஏவா அத்விதீயம் பிரம்ம என்று சொல்லுவாங்க. அதனால கடவுள் ஒருவரே. கோயிலுக்கு போனா துவாரபாலகர் இருக்கிறாங்க, துவாரபாலகர் என்ன சொல்றாங்க, ஒரு கரத்தை இப்படி காட்டி கொண்டு, இந்த ஆலயத்திலே சிவபெருமான் ஒருத்தர் தான் கடவுள், அவர் தான் சிவம், அவர் தான் வணங்க வேண்டியது என்று இந்த குறியீட்டு மூலமாக காண்கின்றார். வேதத்திலும் அதான் சொல்றது, நான்கு வேதங்களும் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில சொல்றது அதர்வண வேதத்தினுடைய முடிவுல, நான் இத்தனை பொருள்களையும் சொன்னேன், பிரம்மாவை சொன்னேன், விஷ்ணுவை சொன்னேன், உருத்திரனை சொன்னேன், இந்திரனை சொன்னேன், மற்ற பஞ்சபூதங்களை எல்லாம் புகழ்ந்து பாடினேன், எல்லாம் சொன்னாலும் அவை எல்லாம் உபசாரமே தவிர உண்மை அல்ல. கடைசியில உண்மையாக வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஒருவது என்று அந்த வேதம் முடித்துக் கொள்வது. ஆகையினால கடவுள் என்பவர் ஒருவர் தான், அது சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிற சிவபெருமான், சிவனே முழு முதற் கடவுள். மற்றதெல்லாம் ஏன் கடவுள் ஆகாது என்றால், அவர்கள் பிறப்பு இறப்பு உடைய நம்மை போல உயிர் வர்க்கங்கள், பிறந்துச்சுன்னு சொன்னா உயிர் வர்க்கம். சிவனுக்கு வந்து பிறந்த ஊர் கிடையாது, இன்ன ஊர்ல பிறந்தாருன்னு கிடையாது, இன்ன தேதியில பிறந்தார், டேட் ஆஃப் பர்த் கிடையாது. ஆகையினால பிறப்பு இறப்பற்றவர் சிவன், எல்லார் பிறப்பும் இறப்பும் இயற்பாவரதம் சொல்லால் தெளிந்தேன், நம் சோனேசர் இல்லில் பிறந்த கதையும் தேருலையில் வாழ்ந்துண்டு இறந்த கதையும் கேட்கிறேன். அச்சம் திருமண், அச்சம் என்றால் பிறப்பற்றது, சிவபெருமானுக்கு அச்சன் என்பது. அப்புறம் இன்னொரு பிரம்மசூத்திரத்துல அச்சரம் அம்பராந்த திருதேக என்று ஒரு வாக்கியம் வருகிறது. சரம் என்றால் அழிவது, அச்சரம் என்றால் அழிவற்றது. சிவபெருமான் ஒருவர் தான் அழிவற்ற பொருளாக, பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருளாக இருக்கின்றவர். அச்சரம் அம்பராந்த திருதேக, அழிவற்ற பொருளாக நிலைத்து நிற்கக்கூடியவர் சிவபெருமான். அதனால அந்த கடவுள் வந்து பரம்பொருள் சிவம் என்று நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே முடிவு கிடைக்கிறது. மற்ற எல்லா கடவுளும் என்ன பண்ண, நம்ம போல பிறக்கம் இறக்கம், இன்னொருத்தட்ட போய் தவம் இருந்து வரம் வாங்கும், நம்ம போலவே மனைவி மக்களால துன்பப்படும், எல்லாமே உண்டு. இவர்கள் அத்தனை பிரமா முதல், சைவ சித்தாந்தத்திலே பிரமா முதல் புழு ஈராக எறும்பு ஈராக எல்லாம் உயிர் வர்க்கங்கள். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர். ஏன் மற்ற தெய்வங்கள், மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும், ஆதலால் இவை இலாதான் அறிந்தரும் செய்வரன்று என்று தீர்மானிக்கிறது. அப்ப சிவம் ஒருத்தர்தான் பிறப்பு இறப்பற்ற பொருளாக இருக்கக்கூடியவர், என்றும் இருக்கக்கூடியவர், நிலையான பொருள், சாஸ்வதம் என்று சொல்லப்படுகிறது. கதமந்திரத்துல அனக்னி என்று ஒரு மந்திரம், அனக்னி என்றால் எல்லாவற்றையும் அவர் எரித்து சாம்பலாக்குவார், சிவனை எரிக்கக்கூடிய அக்னி இங்கே இல்லை, எங்கும் இல்லை. அதனால அனக்னி அபஸ்ம என்று அந்த மந்திரத்திலே புகழப்படுகின்றார். அப்படிப்பட்ட பதியாகிய சிவம், சிவபெருமான் அவர் சுரூப லட்சணத்தில் இருக்கிற போது சிவம் என்றும், தடத்த லட்சணத்தில் வருகிற போது சிவன் என்றும், மற்ற சிவலிங்க ரூபம் மாகேஸ்வர மூர்த்தங்களை தரித்துக் கொண்டு அந்தந்த ஆன்மாக்களுக்கு அருள் செய்கின்றார் என்பது பதி இலக்கணம். பதி இலக்கணத்தில் இன்னும் நிறைய அவர் ஒன்றாகி வேறாகி உடனாகி இருக்கின்றார். ஒன்றாய் வேறாய் உடனாய், இது வந்து மற்ற சமயங்களிலே மற்ற கடவுளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு. சித்தாந்தத்துல மட்டும்தான் இந்த இலக்கணம் சொல்லப்படுகிறது. ஒன்றாய் வேறாய் உடனாய் அப்படிங்கிற இலக்கணம் நம்முடைய சுவாமிக்கு மட்டுமே புரியுது. ஒன்றாய் என்றால் இந்த உலகத்தோடு கலந்து இருக்கிறது, கலந்து இருக்கிறது, அது ஒன்றாய் பிரிப்பு இல்லாம. வேறாய் என்பது இந்த உலகத்தை கடந்து இருக்கின்ற ஒரு நிலை. உடனாய் என்பது இந்த உலகத்திலே ஒன்று இருந்த போதும் இவர் இயக்கினால்தான் இயங்கும், அது அந்த இயக்குகின்ற நிலைக்கு உடனாய் என்று. இப்ப மாட்டு வண்டியில ஒருத்தன் ஏறி உட்கார்றான், வண்டி வேறு ஓட்டுகின்றவன் வேறு. வண்டி என்பது உலகம், இந்த மாடு வண்டி இரண்டும் சேர்த்தா உலகம். இந்த மாடு வண்டி இரண்டுக்கும் உரிமையாளன் ஓனர் அவர் வந்து கடவுள் அப்படின்னு வச்சுக்கலாம். உரிமையாளன் இது வேறு அது வேறு, வண்டி வேறு ஓட்டுகின்றவன் வேறு. தனியா இருந்தா வண்டி தானே ஓடும், அந்த மாட்டையும் வண்டியையும் இணைத்து. இப்ப வேறாய் இருக்கிற போது வேறாய் என்கின்ற நிலை. இப்ப மாட்டுக்காரன் வண்டிக்காரன் என்ன பண்றான், வண்டியில உட்காறான், உட்கார்ந்தா உடனே போகாத அது இயக்கணும். அப்படி ஒன்றாக அமர்ந்திருக்கிற போது அப்ப ஒன்றாய் என்று சொல்லுவோம். அந்த வண்டியை செலுத்துகிற போது மாட்டை ஓட்டி இந்த பக்கம் போ என்று வண்டியை இயக்குகிற போது உடனாய் இருக்கின்றான். ஒன்று வேறாய் அப்புறம் ஒன்றாய் அப்புறம் உடனாய். தான் ஞானசம்பந்தருடைய தேவாரத்துல வேறாய் உடன் ஆனான் இடம் வீழி விடலையே என்று சொல்லப்படுது. ஆனாங்கிற எழுத்து தமிழ் மொழியில, தமிழ் மொழி முழுவதும் சைவ சித்தாந்த அடிப்படையில உண்டான மொழி தமிழ் மொழி, அற்புதமான மொழி. அகரம் என்கின்ற எழுத்து, இந்த ஆனா எழுத்து தனியா உச்சரிக்கிற போது வேறாக இருக்கிறது. ஆ இப்ப வேறாக இருக்கிறது. இன்னொரு எழுத்து சொல்றேன், கா அப்படிங்கிற எழுத்துல அகரம் உள்பொருளாக இருக்கிறது, அகரம் கலந்தாதான். இக்கு என்ற எழுத்தோடு இந்த ஆனா சேர்ந்தாதான் கா உச்சரிக்கும். அப்படி உச்சரிக்கிற போது ஒன்றாக இருக்கிறது. நான் அதை உச்சரிக்கிற போது கலந்த போது ஒன்றாக, உச்சரிக்கிற போது உடனாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய திருவள்ளுவர் எடுத்த உடனே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. திருவள்ளுவர் பெயர்ல அக்கரங்களுக்கெல்லாம் சிவஞான சித்தியாரிலையும் சொல்லப்படுகிறது, அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்த திருவள்ளுவர் பெயர். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று சொல்லப்படுகிறது. சாப்பாடு போடுறோம், இலையில என்ன பண்றாங்க, உப்பு வைக்கிறாங்க. சாப்பாடு சாப்பிட்ட ரசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மோர் சாப்பிடும் போது சாப்பாட்டுல மோர் ஊற்றுறோம், தயிர் ஊற்றுறோம். அப்ப அந்த இலையில இருக்கிற உப்பு என்ன பண்றாங்க, இந்த தயிர் சாதத்துல போட்டு பண்ணிடுறோம். இப்ப இதோட கலந்து இருக்கு. அப்ப வேறாக இருந்த உப்பு சாதத்தோட கலந்து இருக்கிறது. அதுபோல இறைவன் கடந்தும் இருக்கின்றான், உலகத்தோடு கலந்தும் இருக்கின்றான். அப்படி கலந்தும் கடந்தும் இருக்கின்றபடியினாலதான் உலகம் இயங்குகிறது. இது அவனுடைய பெருங்கருணை என்று சொல்லப்படுது. நம்முடைய உடம்பிலையும் கலந்திருக்கிறான். ஒரே சேரும் 84,100,000 யோனி வேதம் நிறை சேர படைத்து அவவற்றின் உயிர்ப்புயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம். அப்படி சுரூப லட்சணம் தடத்த லட்சணம் ஒன்றாக வேறாக உடனாக இருக்கின்ற உயர்ந்த சித்தாந்த கொண்டை, இவற்றையெல்லாம் சொல்வது நம்முடைய சைவ சித்தாந்தம் என்று தொடர்ந்து கற்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்நாளிலே இப்படிப்பட்ட உயர்ந்த நூல்களை எல்லாம் கற்று கேட்பதுதான் சிறந்தது. இந்த காலத்துல இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் எல்லாம் இந்த நூலை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கிருந்தே இதுபோல சித்தாந்த வகுப்புகள் பாடங்கள் நடைபெற்று மக்களுக்கு இதெல்லாம் அறிவுறுத்தவும் நம்முடைய மடங்கள் ஓரளவு இந்த பணிகளை செய்து வருகின்றன. இன்னும் நிறைய அன்பர்கள் இதை கலந்து கொண்டனர். இந்த சைவம் .com அவங்க வந்து இந்த பணியை சிறப்பாகவே செய்து வருகின்றார்கள். எல்லா விதமான கருத்துக்களையும் அந்த சைவம் டாட் காம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். திருமுறைக்கு தனியாக வகுப்புகள் இருக்கின்றன, இசைக்கு தனியாக வகுப்புகள் இருக்கின்றன, அதற்கு மேல வேதத்திற்கு தனியாக, ஆகமங்களுக்கு தனியாக, திருத்தலங்களுக்கு தனியாக, இந்த மாதிரி சித்தாந்த வகுப்புகளுக்கு தனியாக, இப்படி சைவ சமயத்தில் இருக்கின்ற என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றனவோ அத்தனை சிறப்புகளையும் இந்த சைவம் டாட் காம் நிறுவனத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். அவருடைய திருப்பணி இன்னும் பலகாலம் சிறந்து ஓங்க வேண்டும். அதற்கு எல்லாரும் ஆதரவும் கொடுக்கணும். நிறைய அன்பர்கள் இந்த சைவம் டாட் காம் நிறுவனத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த நல்ல கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்து இன்னும் இரண்டு நாள் இது சம்பந்தமான கருத்துக்களை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். பார்வதி மரவர மகாதேவா திருச்சிற்றம்பரம் புனியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போலே அமிர்தகவி தொடைவாட அடிமைதன கருள்வாயே சமரிலெடுத்தசுமாட தனியையில் விட்டெறிவோனே நம சிவய பொருளோனே ரசிதகிரி பெருமாடேயே பான்முகில் வளாது வைக மலிவடம் சுரக்க மன்னன் போல் முறை அரசு செய்க உறையிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பரம் பார்வதி பதயே ரகர மகாதேவா.